ஓம் சாந்தி. June 18, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வதற்கு நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்ற விழிப்புணர்வை சதா பேணுங்கள். நீங்கள் தந்தையை மறந்தால் உங்கள் சந்தோஷமும் மறைந்துவிடும். கேள்வி: எந்த குழந்தைகள் தந்தையை கண்டு கொண்டதால் நிரந்தர சந்தோஷத்துடன் உள்ளனர்? பதில்: தந்தையுடன் அனைத்து உறவு முறைகளையும் ஏற்படுத்துகின்ற குழந்தைகளும், எந்த சரீரதாரிகளையும் நினைவு செய்யாமல் ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி செய்கின்ற குழந்தைகளும் நிரந்தரமான சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள். சரீரதாரிகளின் நினைவு இருக்குமாயின் நீங்கள் பெருமளவில் அழ நேரிடும். உலக அதிபதிகளாக இருப்பவர்கள் ஒரு பொழுதும் அழமாட்டார்கள். பாடல்: உங்கள் குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. தந்தை கூறுகின்றார்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இதை மறந்தீர்களே ஆனால் அழுவதுடன் உங்கள் புத்தியும் அழுக்கான உலகை நோக்கி ஈர்க்கப்படும். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கிறீர்கள். நீங்கள் தந்தையை மறப்பதனால் இந்த சந்தோஷம் மறைந்து விடுகிறது. நீங்கள் பாபாவின் குழந்தைகள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள். இல்லாது விட்டால் நீங்கள் அழுவீர்கள். மற்ற அனைவரும் கடவுளின் குழந்தைகள். அனைவரும் கூறுகின்றனர்: ஓ பாபா, ஓ பரமாத்மாவாகிய பரம தந்தையே, எங்களை காப்பாற்றுங்கள். எவ்வாறாயினும் எப்பொழுது தந்தையிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பை பெறுவீர்கள் என்பது எவருக்கும் தெரியாது. எப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெறுகின்றீர்கள் என்பது சாதுக்கள் அல்லது புனிதர்கள் எவருக்கும் தெரியாது. ஏனெனில் கடவுள் ஒவ்வொரு துணிகையிலும் உள்ளார் என அவர்கள் கூறியுள்ளனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது எல்லையற்ற தந்தையை தெரியும். அவரே அதி அன்பிற்கினிய தந்தை. வேறு எவரும் அவரை போல் அன்பானவர் இல்லை. அத்தகைய தந்தையை அறியாமல் இருப்பது ஒரு பெரும் தவறாகும். ஏன் மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர்? அவர் யார்? எவருக்கும் இது தெரியாது. தந்தை கூறுகின்றார்: நீங்கள் மிகவும் விவேகமற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். இராவணனாகிய மாயை உங்களை எவ்வாறு ஆக்கியுள்ளால் என பாருங்கள். இது எனது பிறப்பிடம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். நான் ஒவ்வொரு 5000 வருடங்களும் ஒருமுறை வருகின்றேன். கலியுகம் முடிவுக்கு வரும் பொழுது 40,000 வருடங்களுக்கு பின்னர் அவர் வருவார் என அவர்கள் கூறுகின்றனர். திரிமூர்த்தியின் படம் காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் ஒரு வீதிக்கு திரிமூர்த்தி வீதி எனவும் பெயரிட்டுள்ளனர். ஆனால் எவருக்கும் படத்திலுள்ள பிரம்மா விஷ்ணு சங்கரரின் 3 ரூபங்களும் தெரியாது. பிரம்மா என்ன செய்தார்? விஷ்ணுவும் சங்கரரும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எங்கே வசிக்கின்றனர்? மக்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் முழுமையான இருளில் இருக்கின்றனர். தந்தையே படைப்பவர். அவரது இந்த படைப்பு மிகவும் பெரியது. நாடகம் எல்லையற்றது. அதில் எல்லையற்ற எண்ணிக்கையினாலான மனிதர்கள் உள்ளனர். 5000 வருடங்களுக்கு முன்னர் சத்திய யுகம் இருந்த பொழுது, லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக பாரதம் இருந்த பொழுது, அங்கு வேறெந்த ராஜ்யமும் இருக்கவில்லை. அவர்கள் கூறுகின்றனர், இறைவி ஸ்ரீ லக்ஷ்மியும் இறைவர் ஸ்ரீ நாராயணரும். அவர்கள் ராமர் சீதையையும் இறைவர் இறைவி என்று குறிப்பிடுகின்றனர். இறைவர் நாராயணனும் இறைவி லக்ஷ்மியும் எங்கிருந்து வந்தனர்? அவர்கள் கடந்த காலத்தில் ஆட்சி செய்தார்கள். ஆனால் ஒருவருக்கு கூட அவர்களது வாழ்க்கை வரலாறு தெரியாது. கடவுள் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என அவர்கள் தொடர்ந்தும் பாடுகிறார்கள். ஆனால் எவ்வாறு அவர் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராக உள்ளார் என்பது எவரது புத்தியிலும் பதிவதில்லை. அவர் அனைவருக்கும் என்ன சந்தோஷத்தை கொடுக்கின்றார்? அனைவரது துன்பத்தையும் எப்பொழுது அவர் நீக்கினார்? அவர்களுக்கு எதுவும் தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இறைவி லக்ஷ்மியும் இறைவர் ஸ்ரீ நாராயணரும் போல் ஆகுவதற்கு இங்கு இப்பொழுது ராஜயோகத்தை கற்கின்றீர்கள். இறைவர் ராமரும் இறைவி சீதாவும் இங்கேயே உருவாக்கப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சத்யுகத்தில் நீங்கள் உங்கள் 8 பிறவிகளையும் பூர்த்தி செய்து பின்னர் ராமர் சீதையின் ராஜ்யத்திற்கு செல்கின்றீர்கள். இங்கு நீங்கள் 21 பிறவிகளுக்கு உங்கள் எல்லையற்ற ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். தேவ தேவிகளாகிய நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். சொர்க்கம் மேலே ஆகாயத்தில் இல்லை, எவருக்கும் இது தெரியாது. அவர்கள் முற்றிலுமாக சீரழிந்த புத்தியை கொண்டுள்ளனர். அவர்கள் கூறுகின்றனர், இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். எவ்வாறாயினும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. அச்சா, கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்களா? அவர்கள் பின்னர் வந்து தங்களது சொந்த சமயத்தை ஸ்தாபிக்கின்றார்கள். ஆகவே எவ்வாறு அவர்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? சொர்க்கம் என்று குறிப்பிடுவது என்ன என்பதே அவர்களுக்கு தெரியாது. தாம் ஒளியினுள் கலப்பதாக சந்நியாசிகள் கூறுகின்றனர். தாம் நிர்வாணா தாமத்திற்கு செல்வதாகவும் அங்கு நிர்வாணாவில் ஓர் உலகம் இருப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர். அது ஓர் வசிப்பிடமாகும். ஒளியானது ஒளியினுள் கலப்பது என்ற கேள்விக்கே இடமில்லை. அவர்கள் ஒளியினுள் கலப்பதாக இருந்தால் ஆத்மாக்கள் அழிவதுடன் முழு நாடகமும் முடிவடைந்துவிடும். இந்த நாடகத்திலிருந்து எந்த ஆத்மாவாலும் விடுபட முடியாது. எவராலும் அனாதியான முக்தியை பெற முடியாது. எவருமே பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதும் இல்லை, ஜீவன் முக்தியின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ஆத்மா என்பதன் அர்த்தத்தையோ அல்லது பரமாத்மா என்பதன் அர்த்தத்தையோ புரிந்து கொள்வதும் இல்லை. தந்தை கூறுகின்றார், உங்கள் முகங்கள் மனிதர்களை போன்றவை, அவை தேவர்களை போன்றவை. சத்திய யுக ஆரம்பத்தில் தேவர்கள் இருந்தார்கள். அவர்களது ராஜ்யம் 2500 வருடங்கள் நீடித்தன. பின்னர் மிகுதி 2500 வருடங்களில் மற்ற சமயங்கள் அனைத்தும் வந்தன. சக்கரத்தின் கால எல்லை 5000 வருடங்கள் என கூறுவதற்கு பதிலாக அவர்கள் கல்ப விருட்சத்தின் கால எல்லையை 100,000 வருடங்கள் என கூறுகின்றனர். இருப்பினும் நீங்கள் விளங்கப்படுத்துவதை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் வரவும் மாட்டார்கள். முன்னைய கல்பத்தில் வந்து இந்த விஷயங்களை புரிந்து கொண்டவர்களே மீண்டும் வருவார்கள். முதலில் அது தங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு காட்டுக்கு செல்வதனால் சந்நியாசிகள் ஏற்றுக்கொள்கின்ற எல்லைக்கு உட்பட்ட துறவரம் என்பதை விளங்கப்படுத்துங்கள். முதலில் அவர்கள் சதோ பிரதானமாக இருந்தனர். இப்பொழுது அவர்கள் தமோ பிரதானம் ஆகியுள்ளதுடன் காடுகளில் இருந்து திரும்பி வந்து பெரிய மாளிகைகளை கட்டுகின்றனர். அந்த சந்நியாசிகள் தங்கள் தூய்மையின் அடிப்படையில் நிச்சயமாக பாரதத்திற்கு ஆதாரத்தை வழங்கியுள்ளனர். அவர்கள் பாரதத்திற்கு சேவை செய்துள்ளனர். துறவர சமயம் இல்லை என்றால் பாரதம் முழுமையாக விகாரத்தினால் எரிந்து முழுமையாகவே தூய்மையற்றதாகி இருந்திருக்கும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அவர்கள் முதலில் தூய்மை சக்தியை கொண்டிருந்ததால் பாரதத்திற்கு அதன் மூலம் ஆதாரத்தை வழங்கினார்கள். பாரதம் தேவர்களின் ராஜ்யமாக இருந்த பொழுது அது செல்வம் மிக்கதாக இருந்தது. அவர்கள் வைரங்கள் பதிக்கப்பட்ட பெரிய மாளிகைகளை கொண்டிருந்தனர். அவை அனைத்தும் எங்கு சென்றன? அவை அனைத்தும் கீழே சென்றன. லங்கையும் துவாரகையும் கடலுக்கு கீழ் மூழ்கியதாக அவர்கள் கூறுகின்றனர். அவை இப்பொழுது இல்லை, தங்க மாளிகைகள் இருந்தன. அவர்களால் ஆலயங்களில் வைரங்களை பதிக்க முடியுமாயின் அவர்கள் எவற்றைத்தான் அங்கு கொண்டிருக்காமல் இருந்திருப்பார்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் அதிக சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். பாபா மீண்டும் ஒரு முறை வந்து விட்டார். அவர் கூறுகின்றார், தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரே ஒருவரையே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் இதை மறந்து சரீரதாரிகளை நினைவு செய்கிறீர்கள். சரீரதாரிகளை நினைவு செய்வதனால் நன்மை எதுவும் இல்லை. தந்தை கூறுகின்றார், சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். சரீரதாரிகளை நினைவு செய்யாதீர்கள். உங்கள் தாய் இறந்தாலும் ஹல்வா சாப்பிடுங்கள். ஒரே ஒரு தந்தையின் நினைவை கொண்டிருப்பதனாலேயே ஒரு வருமானம் சம்பாதிக்கப்படுகிறது. நாங்கள் ஷிவ் பாபாவின் குழந்தைகள். அவரிடமிருந்து நாங்கள் எங்களின் ஆஸ்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த நேரத்தில் தந்தையை நினைவு செய்யாதுவிட்டால் பெருமளவில் மனம் வருந்தி அழ நேரிடும். உலக அதிபதிகளாக இருக்கின்றவர்களுக்கு அழவேண்டிய தேவை என்ன உள்ளது? நீங்கள் தந்தையை மறக்கும் பொழுதே மாயை உங்களை அடிக்கின்றாள். இதனாலேயே பாபா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகின்றார். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். அமரத்துவ பிரபு அமர்ந்திருந்து பார்வதிக்கு மாத்திரம் அமரத்துவ கதையை கூறியிருக்க மாட்டார். நிச்சயமாக அங்கு பலர் இருந்திருக்க வேண்டும். தந்தை மனிதர்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகாதீர்கள். இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகுங்கள். சொர்க்கத்தில் விகாரங்கள் இல்லை. சொர்க்கத்திலும் விகாரங்கள் இருப்பின் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலான வேறுபாடு என்ன? மக்கள் தேவர்களின் புகழை பாடுகிறார்கள். நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள். 16 சொர்க்க கலைகளும் நிரம்பியவர்கள். கடவுள் வந்து அனைவரையும் இறைவர் இறைவிகள் ஆக்குகின்றார். கடவுளை தவிர வேறு எவராலும் உங்களை அவ்வாறு ஆக்க முடியாது. ஒரே ஒரு கடவுளே இருக்கின்றார். இறைவர் இறைவிகளின் ராஜ்யம் நினைவு கூறப்படுகிறது. அங்கு அதே அரசர் அரசி பிரஜைகளே இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் இறைவர் இறைவிகள் என்று அழைக்கப்படுவதில்லை. அது ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் என அழைக்கப்படுகிறது. எவருக்கும் இது தெரியாது. தந்தை இந்த ஆத்மாவிற்கும் பிரம்மாவிற்கும் விளங்கப்படுத்துகின்றார். இரண்டு ஆத்மாக்கள் உள்ளனர். ஒருவர் தந்தை, மற்றொருவர் தாதா. ஓர் ஆத்மா 84 பிறவிகளை எடுக்கின்றார். மற்றவர் மறுபிறப்பிற்கு அப்பாற்பட்டவர். தந்தை ஒரு பொழுதும் மறுபிறப்பு எடுப்பதில்லை. முழு உலகையும் தூய்மையாக்குவதற்காக அவர் ஒரு முறை மாத்திரமே வந்து எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நான் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். இவர் 84 பிறவிகளை அனுபவம் செய்துள்ளார். இப்பொழுது இது இவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியாகும். நான் அசரீரியானவர். ஆகவே குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க நான் எவ்வாறு வருகின்றேன்? தூண்டுதல் மூலம் எதுவும் இடம்பெற முடியாது. கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாசகங்களாக இருக்க முடியாது. அவர் எவ்வாறு வர முடியும்? அவர் 16 சொர்க்க கலைகள் நிறைந்த சத்யுகத்து இளவரசர். பின்னர் திரேதாயுகத்தில் 14 கலைகள் இருக்கின்றன. ஆகவே பின்னர் ஏன் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை துவாபர யுகத்தில் காட்டியுள்ளனர்? அவர் முதலில் வர வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். இல்லாதுவிட்டால் மாயை உங்களை மிகவும் பலமாக அடிப்பாள். நீங்கள் தொட்டதும் தொட்டார் சுருங்கி ஆகிவிடுகின்றே. தொட்டார் சுருங்கி செடி உள்ளது. உங்கள் நிலைமையும் அவ்வாறே ஆகின்றது. நீங்கள் தந்தையை நினைவு செய்யாத பொழுது அனைத்தும் முடிவடைந்து விடுகிறது. உங்கள் குழந்தை பருவ நாட்களை மறந்து விடாதீர்கள் என்று நீங்கள் பாடலை கேட்டீர்கள். நீங்கள் தந்தையை மறந்தால் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படுவீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் எனது குழந்தைகள். உங்கள் சரீரங்கள் நஞ்சினால் உருவாக்கப்பட்டுள்ளன. அவர்கள் உங்களுடைய சரீரங்களின் பௌதீக பெற்றோர்கள். அவர் அசரீரியான தந்தையும் இவர் அலௌகீக ஆன்மீக தந்தையும் ஆவார். இவர் எல்லைக்கு உட்பட்டவராக இருந்தார். இப்பொழுது எல்லையற்றவர் ஆகியுள்ளார். பாருங்கள், இந்த லௌகீக மகளும், அதாவது தாதி நிர்மல் சாந்தா, இங்கே அமர்ந்திருக்கின்றார். லௌகீகமானவரும் ஆன்மீகமானவரும் அப்பால் உள்ளவரும் இருக்கிறார்கள். ஷிவ் பாபாவிற்கு சகோதர சகோதரிகள் எவரும் கிடையாது. அத்துடன் அவருக்கு லௌகீகமானவரும் ஆன்மீகமானவரும் அப்பால் உள்ளவரும் கிடையாது. இதில் அதிக அளவு வேறுபாடு உள்ளது. ஒரே ஒரு தந்தைக்கு சொந்தமாகுதல் என்பது உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வதை போன்றதல்ல. அத்தகைய தந்தையுடன் அனைத்து உறவு முறைகளையும் ஏற்படுத்துவதற்கு காலம் எடுக்கிறது. ஷிவ் பாபாவின் நினைவில் நிலைத்திருப்பதற்கு பெரும் முயற்சி தேவைப்படுகிறது. 50 வருடங்களாக இருக்கின்ற பொழுதும் முழு நாளும் ஷிவ் பாபாவின் நினைவில் நிலைத்திராத அத்தகைய குழந்தைகளும் உள்ளனர். மற்ற அனைவரையும் மறந்து ஒரே ஒருவரை மாத்திரம் நினைவு செய்வதற்கு பெருமளவு முயற்சி எடுக்கிறது. சிலர் பாபாவை 1% நினைவு செய்கின்றனர். சிலர் அவரை 2% நினைவு செய்கின்றனர். சிலரோ அரிதாகவே 0.5% நினைவு செய்கின்றனர். இது மிக உயர்ந்த இலக்காகும். தந்தை கூறுகின்றார், உங்கள் குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். புதிய உலகிற்கு செல்வதற்காக நீங்கள் உயிருடன் மரணித்து தந்தைக்கு உரியவர்கள் ஆகுவதற்கு வந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் நிரந்தர சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். ஓ, நாங்கள் இரட்டை கிரீடம் அணிபவர்கள் ஆகுவோம். சத்யுகத்தில் தேவர்கள் 16 கலைகள் நிறைந்தவர்கள், பின்னர் 14 கலைகள் நிறைந்தவர்கள் என்று கூறப்படுவது ஏன் என்பதை மக்கள் அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு முற்றிலுமாக எதுவும் தெரியாது. பக்தி மார்க்கத்து சமய நூல்கள் மீண்டும் உருவாக்கப்படும். ஹத்த யோகமும் யாத்திரைகள் போன்றனவும் மீண்டும் தோன்றும். ஆனால் அவற்றின் மூலமாக என்ன இடம்பெறும்? அவற்றின் மூலம் எவரதும் யாரும் ஸ்வர்க்கத்திற்கு செல்வார்களா? இல்லை. மக்கள் மந்திர சக்தியினால் பல விஷயங்களை செய்கின்றார்கள். மந்திர சக்தியை கொண்ட பலர் உள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களை துரத்தி செல்கின்றனர். அவர்கள் கை கடிகாரங்களையும் வேறு பொருட்களையும் மந்திர சக்தியினால் தோன்றச் செய்கின்றனர். அவை அனைத்தும் தற்காலிகமானதே என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதற்கு பெருமளவு முயற்சி செய்யப்பட வேண்டும். மந்திர சக்தியை கற்பதற்கு புத்தகங்களும் உள்ளன. நூறாயிரக்கணக்கான மக்கள் அவர்களை துரத்தி செல்கின்றனர். நீங்கள் பாபாவிடமிருந்து உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்க்கின்ற எதுவும் எஞ்சி இருக்கப் போவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் சரீரமற்றவர்களாக வந்து சரீரங்களின் மூலமாக உங்கள் பாகங்களை நடித்தீர்கள். உங்களுக்கு 8.4 மில்லியன் பிறவிகளின் எண்ணிக்கை கூற வேண்டுமாயின் அதற்கு 12 மாதங்கள் எடுக்கும். அது அசாத்தியம். உங்களுக்கு 84 பிறவிகளின் கணக்கை கூறுவது மிகவும் இலகுவானது. நீங்கள் தொடர்ந்தும் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றீர்கள். சூரிய வம்சம் உள்ள பொழுது சந்திர வம்சம் இருப்பதில்லை. சூரிய வம்சம் முடிவுக்கு வரும்பொழுதே சந்திர வம்சம் தோன்றுகின்றது. நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் என்பதும் பின்னர் நீங்கள் தேவ வம்சத்தினர் ஆகுவீர்கள் என்பதும் உங்களுக்கு இப்பொழுது தெரியும். இதனாலேயே நீங்கள் இந்த கல்வியை கற்கின்றீர்கள். பின்னர் ஏனியில் கீழிறங்கியதும் நீங்கள் வைஷ்யர்களாகவும் சூத்ர குலத்தினராகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் 84 பிறவிகளையும் நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் இந்த சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் சதா ஆரோக்கியமாகவும் சதா செல்வந்தர்களாகவும் ஆகுவதுடன் உங்கள் பாவங்களும் அழிக்கப்படும். சக்கரத்தை தெரிந்து கொள்வதனால் நீங்கள் பூலோகத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகின்றீர்கள். இந்த பழைய உலகம் சுடுகாடாக போகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். எதுவும் எஞ்சி இருக்க முடியாது. அனைத்தும் முடிவடைந்துவிடும். ராமர் சென்றார், ராவணனும் சென்றான் என கூறப்பட்டுள்ளது. சத்யுகத்தில் ராமரின் குடும்பம் மிகவும் சிறியதாக இருக்கும். ராவணனது குடும்பம் இப்பொழுது மிகவும் பெரியதாக உள்ளது. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். முதலில் அனைத்திற்கும் சில முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். தந்தை உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு எல்லையற்ற ஸ்வர்க்க ராஜ்யத்தை கொடுக்கின்ற தந்தையை நீங்கள் நினைவு செய்ய மாட்டீர்களா? நீங்களே ஸ்வர்க்க அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பதை தந்தை உங்களுக்கு நினைவூட்டுகின்றார். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து ஸ்வர்க்க அதிபதிகள் ஆகுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் தொட்டார் சினிங்கி செடி போல் ஆகாதீர்கள். உங்களது இறை குழந்தை பருவத்தை மறந்து வாடிவிடாதீர்கள். உங்கள் கண்களால் பார்க்கின்ற எவற்றையும் பார்த்தும் பார்க்காதிருங்கள். 2, நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் நினைவை கொண்டிருப்பதனாலேயே ஒரு வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். ஆகவே சரீரதாரிகளை நினைவு செய்வதனால் அழாதீர்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்து உலக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் அடிப்படையில் சக்தி சுரூபமாகி மாயையின் சகவாசத்தின் எந்தவிதமான ஆதிக்கத்திற்கும் அப்பாற்பட்டு இருப்பீர்களாக. சில குழந்தைகள் முறைப்பாடு செய்கிறார்கள். தமது உறவினர்கள் தாம் சொல்வதை கேட்பதில்லை. தமக்கு நல்ல சகவாசம் இல்லை. இதனாலேயே தம்மால் சக்திசாலி ஆக முடியவில்லை. எவ்வாறாயினும் நீங்கள் இந்த ஞானத்தின் சுரூபமாக இருப்பதுடன் அதனால் சக்தி சுரூபமாகவும் ஆகின்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். ஆகவே மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் அடிப்படையில் உங்களின் ஸ்திதியை அசைக்க முடியாததாக ஆக்குங்கள். ஒவ்வொருவரின் பாகத்தையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். உங்களின் சத்தோகுணி பாகத்தை நடிப்பதனால் ஸ்திரமாக இருங்கள். சதா தந்தையின் சகவாசத்தில் இருங்கள். அப்பொழுது நீங்கள் தமோகுணி ஆத்மாக்களின் சகவாசத்தின் நிறத்தால் நிறமூட்டப்பட மாட்டீர்கள். ஸ்லோகம். ஒரு கர்மயோகி என்பவர் செயல்கள் என்ற கல்ப விருட்சத்தின் கிளையில் அமர்ந்திருந்த வண்ணம் செயல்களை செய்யும் பொழுதும் அப்பாற்பட்டு இருப்பவர் ஆவார். அவ்யக்த இஷாரா. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் ஆகுங்கள். ஆத்மாக்கள் சிலரிடம் குறிப்பிட்ட வகையான சுபாவங்கள் காணப்படும். அவர்கள் தொடர்ந்தும் தமது விருப்பத்திற்கு மாறாக அந்த சுபாவத்துடன் செயல்படுவார்கள். நான் அதை செய்ய விரும்பவில்லை, ஆனால் அது எனது சுபாவம் என்று அவர்கள் கூறுவார்கள். அதேபோல் அனைவரும் உங்களை இலகுவான மற்றும் இயல்பான யோகிகள் என்று அனுபவம் செய்யும் வகையில் குழந்தைகளான உங்களிடம் இலகுவான மற்றும் எளிமையான சுபாவங்கள் இருக்க வேண்டும். நான் என்ன செய்வது, எப்படி நான் யோகம் செய்வது, இவை அனைத்தும் முடிவடைய வேண்டும். நீங்கள் சதா ஒத்துழைப்பவர்கள், அதாவது யோகிகள் ஆவீர்கள். இந்த ஒரு விஷயத்தை உங்களின் இயல்பான சுபாவம் ஆக்குவதன் மூலம் நீங்கள் சகல பாடங்களிலும் முழுமை ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.